இன்னைக்கு ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் டுவார்ஃப் அந்த கதை பார்க்கலாமா? அதாவது ஸ்னோ ஒயிட்டும் ஏழு குள்ளர்களும். ஒரு ஊரில் ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாக, அந்த ராஜா வந்து ரொம்ப நல்ல ராஜா, நல்ல ஆட்சி பண்ணுறாரு, குடிமக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு குறை, அவங்களுக்கு குழந்தையே யாரும் இல்லை. அதனால அந்த ராணி வந்து கொஞ்ச நாளா ரொம்ப கவலைப்படுறா தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு. ஒரு நாள் அவ வந்து ஜன்னல் பக்கமா உட்காந்து ஏதோ துணி வச்சு தைச்சுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அந்த கண்ணாடி மேல அந்த பனித்துளி விழருது. பனிக்காலமா இருக்கிறதுனால பனித்துளி விழுந்துட்டு இருக்கு. அந்த பனித்துளிகளை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஆசை வருது. இந்த பனித்துளிகள் மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்னமா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஆசை. அப்போ தெரியாதனமா தன்னோட கையில வந்து ஊசியை குத்தின்றான். உடனே அது கையில இருந்து சில டிராப்ஸ் ரத்தம் கீழே சிந்துரு. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இது மாதிரி அவளோட உதடு சேப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த கருப்பு இருட்டு மாதிரி அவளுக்கு தலை கூந்தல் வந்து நல்ல கருப்பா இருக்கணும் அப்படி எல்லாம் நினைக்கிறான். இப்படி எல்லாம் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அப்படியே மனசுல கற்பனை பண்ணிகிட்டே இருக்கா. அதே மாதிரி ஸ்னோ ஒயிட் மாதிரி நல்ல வெள்ளை கலரு, இந்த ரத்தம் மாதிரி செவந்த உதடு, அப்புறம் நல்ல கருப்பு மேகம் மாதிரி கருப்பான கூந்தல், அதெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்றான் குழந்தை பிறக்கிற மாதிரி. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வந்து அவ கற்பனை பண்ண மாதிரியே இருக்கு, விளவிளேன்னு இருக்கு, ஸ்னோ மாதிரி இருக்காது. அதனால அதுக்கு ஸ்னோ ஒயிட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவ கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அவங்க அம்மா அந்த ஸ்னோ ஒயிட்டோட அம்மா செத்து போயிடுறாங்க. அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்ப வந்தவ வந்து அவ நல்ல அழகா இருப்பா அந்த ராணி, ஆனா அவளுக்கு வந்து ஸ்னோ ஒயிட்ட கண்டா பிடிக்கல. ஏன்னா ஸ்னோ ஒயிட் தன்னை விட அழகா இருக்கான்னு அவளுக்கு ஒரு எண்ணம். அதனால அவ எப்ப பார் ஸ்னோ ஒயிட்ட திட்டின்றே இருப்பா, ஏதாவது அவளை குறை சொல்லிட்டு இருப்பா, திட்டின் இருப்பா, வேலை வாங்கிட்டு இருப்பா. அதனால ஸ்னோ ஒயிட்டும் ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால அவ அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது அவகிட்ட ஒரு அந்த ராணி கிட்ட ஒரு மாய கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடியை வந்து அழகான உலகத்திலே யார் அழகானவங்களோ அவங்கள காமிக்கும் அந்த கண்ணாடி. இந்த ராணி என்ன பண்ணுவா, டெய்லி காத்தால அந்த மாய கண்ணாடி முன்னாடி போய் நின்று உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியே உலகத்திலேயே அழகு யாரு அப்படின்னு கேட்பான். இந்த கண்ணாடி சொல்லும், உலகத்திலேயே அழகு நீதான் அப்படின்னு சொல்லும். உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, தன்னோட வேலைகளை செய்ய போயிடுவான். இப்படியே டெய்லி காத்தால எழுந்தோடனே பண்ணுவான். இப்ப இந்த ராணி வந்து கல்யாணம் ஆகி வந்தப்புறம் இந்த ராணி வந்து இதே மாதிரி கேக்குறா, அந்த கண்ணாடியும் நீதான் அழகுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆனால் ஸ்னோ ஒயிட்டு நல்லா பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா, கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. அப்ப அவளோட அழகு ரொம்ப பல மடங்கு அதிகமாயிடுறது. நல்லா அப்படியே ஜொலிக்கிறா, அப்படியே பனி மாதிரி அப்படி ஒரு கலரு, உதடெல்லாம் அப்படியே செர்ரி பழம் மாதிரி இருக்கு ரெட்டு கலர்ல, அப்படி ரொம்ப அழகா இருக்காவும். அப்போ எப்பவும் போல அந்த ராணி ஒரு நாள் காத்தால போய் கண்ணாடிட்டு கேக்குறா, உலகத்திலே யார் உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியே உலகத்திலே யார் நல்ல அழகு அப்படின்னு கேட்டோம்னா, கண்ணாடி சொல்றது, நீ நல்ல அழகுதான், ஆனா ஸ்னோ ஒயிட் உன்னோட அழகு அப்படின்னு அந்த கண்ணாடி சொல்றது. உடனே இந்த ராணிக்கு ரொம்ப பொறாம வந்துடுறது. ஏன்னா இது வரைக்கும் அந்த கண்ணாடி வந்து உலகத்திலேயே நீதான் அழகுன்னு சொல்லியிருக்கு இவ்வளவு வருஷமா, இப்ப திடீர்னு தன்னை விட அழகா வந்து அந்த ஸ்னோ ஒயிட் இருக்கா அப்படின்னு அந்த கண்ணாடி சொன்னோடனே இந்த ராணிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. இவ உயிரோட இருந்தா தானே வந்து இந்த கண்ணாடி வந்து உன்னோட அழகுன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டக்காரன் தன்னை கூப்பிட்டு இவளை கொண்டு போய் காட்டுல கொண்டு போய் குத்தி போட்டுட்டு இவளோட இதயத்தை எனக்கு எடுத்துன்னு வந்து காமிக்கணும், இறந்துட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இவளோட இதயத்தை என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்றா ராணி. சரினா அந்த வேட்டக்காரனும் ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்கு கூட்டின்னு போறான். நல்லா காட்டுக்கு நடுவில் வந்த உடனே ஒரு கத்தி எடுத்து அவளை குத்த போறான். அப்போ அவனுக்கு அவ்வளவு கொல்றதுக்கு அவனுக்கே மனசு வரல. ஏன்னா அவள் அவ்வளவு அழகா இருக்கா, ரொம்ப இனிமையா பேசுவா, ரொம்ப நல்ல குணம் அவளுக்கு. அவளோட வரும்பொழுதெல்லாம் அவ அவன்கிட்ட பிரியமா பேசின்னு வரா. அதெல்லாம் கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப மனசு மாறிடுறது. இவ்வளவு நல்ல பொண்ணை வந்து நம்ம கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எப்படி இருந்தாலும் அவளை ஏதாவது காட்டும் இருக்கும், அந்த காட்டுல கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க அப்படியே விட்டுட்டு ஏதோ ஒரு மானை ஏதோ ஒன்று கொன்று அதனோட இதயத்தை கொண்டு போய் ராணி கிட்ட இதுதான் ஸ்னோ ஒயிட்டோட இதயம்னு ஏதோ காமிச்சிடுறான் அந்த வேட்டக்காரன். இப்படி இருக்கும்போது அந்த ஸ்னோ ஒயிட் வந்து அந்த காட்டுல அப்படியே சுத்தி 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 வரா. மிருகங்கள் எல்லாம் சத்தம் எல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. புலி உருமுற சத்தம் கேட்கறது, யானை உருமுற சத்தம் கேட்கறது, அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருக்க இருக்க ராத்து இருட்டாக ஆரம்பிச்சோடனே என்னென்னமோ சத்தங்கள் எல்லாம் கேட்கறது. அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, அரண்மனையில இருந்தவல்லையா, அதனால அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே வேண்டின்னு ஏதேதோ சுவாமி எல்லாம் அப்படியே ப்ரே பண்ணிட்டு அப்படியே நடுங்கிட்டு ஒரு இடத்துல மூலையில படுத்துட்டு இருக்கா. பயந்துட்டு படுத்துட்டு இருக்கா. பசிக்கிறது வேற, ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்கிறது. ஆனா அந்த மிருகங்கள்லாம் அவளை பாக்குறது, அந்த மிருகங்கள்லாம் அவளை ஒண்ணும் பண்ணல. ஏன்னா அந்த மிருகங்களுக்கு வந்து அவளை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லவனு அந்த மிருகங்களுக்கு கூட தெரியறது போயிருக்கனால மிருகங்கள் எதுவும் அவளை ஒண்ணும் கொல்லல, ஒண்ணுமே பண்ணல. அப்போ அடுத்த நாள் காத்தால வெளிச்சம், சூரியன் வந்துடுறது, வெளிச்சம் வந்துடுறது. இவ அப்படியே மெதுவா, ஏதாவது வழி தெரியுமா நம்முடைய நாட்டுக்கு திரும்பி போக, அப்படியே பார்த்துட்டே வரா. பார்க்கும்போது அங்க ஒரு ஒரு மலை ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய மலை இருக்கு. சரி, இந்த மலை மேல ஏறி பாக்கலாம், அங்க ஏதாவது நமக்கு பசிக்கிறது வேற, அவளுக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த மலை மேல ஏறி பாக்குறான். இந்த மலை மேல ஏறி போன உடனே அங்க வந்து ஒரு ஒரு வீடு, அழகான சின்ன வீடு பாக்குறான். சரி, இந்த வீட்டுக்குள்ள யாராவது மனுஷங்க இருந்தா அவங்க கிட்ட போய் நமக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கதவை தட்டி பாக்குறா. ஜன்னல் தட்டுறா, கதவு தட்டுறா, யாருமே திறக்கல. அந்த பிடியை வச்சு திறந்து பாக்குறா, கதவு தானே திறந்துடுறது. திறந்தோன்னா உள்ள போறான். உள்ள போனோம்னா உள்ள ஒரு டேபிள் மேல ஒரு ஏழு பாத்திரத்துல அவளுக்கு பால், ஏழு பாத்திரத்துல பால், ஏழு பாத்திரத்துல டிஃபன் எல்லாம் ரெடியா வச்சிருக்கு. ஏழு பாத்திரத்துல சூப்பு எல்லாம் ரெடியா இருக்கு, ஸ்பூன் போட்டு ரெடியா வச்சிருக்கு ஒரு டேபிள் மேல. சரின்னா அது எல்லா பாத்திரத்துல இருந்தும், ஏழு பாத்திரத்துல எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த சூப் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பால் எல்லாம் குடிச்சுடுறா. வயிறு ரொம்ப இடுது, நல்ல பசியில இருந்தா வயிறு ரொம்ப இடுது. மேல மாடிக்கு போய் பாக்குறா, அங்க ஏழு குட்டி 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 படுக்கைகள், அழகா மெத்தைகள் விரிச்சிருக்கு. வேறன்னு ஒரு மெத்தையில படுக்கிறா, நல்ல அசதி, நல்லா தூங்கிடுறான். ராத்திரி தான், ராத்திரி சூரிய சந்திரன் வந்துடுறான். சந்திரன் வந்த உடனே அந்த வெளிச்சம் மேல படுறது. ஏற்கனவே நல்ல அழகவோ, இப்ப இன்னும் அந்த சந்திர வெளிச்சத்துல அப்படியே ஜொலிக்கிறாவ. அப்போ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான அந்த ஏழு குள்ளர்களும் அவங்க மலை மேல போய் டெய்லி வேலை செய்வாங்க, பகலெல்லாம் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு அங்க ஒரு பெரிய சுரங்க மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த சுரங்கத்துல நிறைய தங்க கட்டிகள் கிடைக்கும். அந்த தங்க கட்டிகளை வெட்டி வெட்டி அவங்க டெய்லி எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வந்து அதையெல்லாம் கொண்டு போய் நகரத்துல வித்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து அதை வச்சு தங்களுடைய சாப்பாட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட வேலை. அவங்க நிறைய தங்க கட்டிகளை அன்னைக்கு வெட்டி எடுத்து ஒரு பையில போட்டு சுமந்துட்டு அவங்க அந்த மலை மேல ஏறி வீட்டை நோக்கி வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாக்கா அந்த எல்லா பாத்திரத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு குறைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. பால், சாதம், சூப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களோ அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சரின்னு அவங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாடியில போய் வீட்டுக்கு படுத்துக்கிறதுக்காக போறாங்க. போனா அந்த ஏழு படுக்கையில ஒரு படுக்கையில ஸ்னோ ஒயிட் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே அவங்கள அவங்களுக்கு ஒத்துரும் ஒன்றும் புரியல, யாரு இந்த சின்ன பொண்ணு, அழகா இருக்கே, எப்படி இங்க வந்தா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த மலை மேல இந்த மாதிரி நம்மளோட வீட்டை எப்படி கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு வந்தா அந்த காட்டுக்கு நடுவுல அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இவங்க பேசுற சத்தத்துல அவ ஸ்னோ ஒயிட் கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தா இந்த ஏழு குள்ளர்களை பாத்துடுறா. பார்த்துட்டு அவங்க கிட்ட அவங்களும் கேக்குறாங்க எப்படி வந்தானோ அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான். உடனே அந்த ஏழு குள்ளர்களுக்கும் அவளை பேர்ல ரொம்ப பிடிச்சு போயிடுறது. பாவம், அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீனுமே பத்திரமா நீ இங்கே இரு, ஆனா நாங்க வந்து காத்தால வேலைக்கு போனோம்னா நாங்க ராத்திரி தான் வருவோம், அதனால நீ எந்த காரணத்தை கொண்டு நீ கதவை திறக்க கூடாது. ஏன்னா அந்த சித்தி இதே காட்டுக்கு உன்னை நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சுன்னு மறுபடியும் வந்தாலும் வரலாம், வந்தா அவ எப்படி உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவா, அதனால நாங்க இல்லாத டயத்துல நீ வந்து கதவை திறக்கவே கூடாது, யார் வந்தாலும் நீ கதவை திறக்க கூடாது அப்படின்னு அந்த குள்ளர்கள் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெட்டு கொடுத்துட்டு அவங்களும் ஒரு பெட்டில் படுத்துட்டு அவங்க எல்லாரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காத்தால அவங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அப்ப அவ சொல்றா, ஸ்னோ ஒயிட் சொல்ற, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, உங்க வேலைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களை அனுப்பிச்சுட்டு அவளே அந்த வீடெல்லாம் தொடச்சு இந்த டிஷ் எல்லாம் நல்ல பாத்திரங்கள் எல்லாம் நல்லா தேய்ச்சு எல்லா வேலையும் அவ செய்யறா. சமையல் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போறது, சந்தோஷமா இருக்காங்க. குள்ளர்களும் சந்தோஷமா இருக்காங்க, ஸ்னோ ஒயிட்டும் சந்தோஷமா இருக்கா. அவங்க தன்னுடைய சிஸ்டராகவே அந்த குள்ளர்கள் அந்த ஸ்னோ ஒயிட் ஏத்துன்றாங்க. இவளும் வந்து அவங்கள வந்து தன்னுடைய அண்ணாவா நினைச்சு, அந்த குள்ளர்களை தங்களோட அண்ணாவா நினைச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு இந்த சித்தி வந்து, சரி அவ இப்ப எல்லாம் ஸ்னோ ஒயிட் நினைச்சு மறந்தே போயிட்டா, அந்த ராணி எப்படியும் வந்து அவளைதான் அந்த வேட்டைக்காரன் கொன்னுட்டான், அதனால இப்ப எப்படி இருந்தாலும் உலகத்திலே அழகு நம்ம தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்கோ ஒரு நாளைக்கு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, இன்னைக்கு போய் நம்ம போய் கண்ணாடி கிட்ட கேட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிட்டு போய் கேட்கறா. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியே, இந்த உலகத்திலேயே அழகு யாரு அப்படின்னு கேட்கறா. இன்னும் அந்த கண்ணாடி சொல்றது, நீ நல்லா அழகுதான், ஆனா உன்னோட ஸ்னோ ஒயிட் தான் அழகு அப்படின்னு சொல்றது. உடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியம், ஸ்னோ ஒயிட் தான் செத்து போயிட்டாளே அப்படின்னு கண்ணாடிட்டு கேட்கறான். இப்ப கண்ணாடி சொல்றது, இல்ல அவ வந்து காட்டுக்கு நடுவுல மலை இருக்கு, அந்த மலை மேல ஒரு சின்ன வீட்டுல ஏழு குள்ளர்களோட அவ இருக்கா, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு கண்ணாடி சொல்லிடுறது. சரின்னு இந்த ராணி என்ன பண்றா, வேற ஒரு வேஷம் போட்டுக்கிறான். சாதாரண ஒரு இந்த பொருட்கள் எல்லாம் விக்கிறதுக்கு போற மாதிரி ஒரு சாதாரண பெண் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு பையில வந்து நிறைய இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் வச்சு விற்பனை பண்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுட்டு அவ கிளம்பி போறா. அந்த காட்டுக்குள்ள போறா, காட்டுக்குள்ள போய் அங்க போய் ஜன்னல் வழியா கதவு குரல் கொடுக்கறா. இது மாதிரி நல்ல விதவிதமான துணிமணிகள் நகைகள் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. யாராவது வந்து வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். ஸ்னோ ஒயிட்டுக்கு உள்ளூர கொஞ்சம் ஆசை வருது. ஆனா அந்த குள்ளர்கள் வந்து நீ கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவளுக்கு வந்து இந்த காட்டுல இருந்திருந்து அவளுக்கு சரி, புதுசா யாரோ வந்திருக்காங்க, அவங்க நிறைய நகைகள் துணிமணிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க விதவிதமா, அதையெல்லாம் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. சரின்னு அது அந்த குள்ளர்கள் சொன்னதை மறந்து போய் கதவை திறந்துடுறான். திறந்த உடனே அந்த ராணி உள்ள வந்துடுறா. உள்ள வந்து அவள்கிட்ட, நான் இந்த மாதிரி விதவிதமான துணிமணிகள் நகைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், பாக்குறியா, உனக்கு அதுல எது பிடிக்கிறதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறான். அவ ஸ்னோ ஒயிட் அதெல்லாம் ஆசையா பாத்துட்டு இருக்கும்போது என்ன பண்றா, அவளுடைய சட்டை ஒரு இது மாதிரி கவுன் மாதிரி போட்டுருக்கா ஸ்னோ ஒயிட்டு, அதுல வந்து ஒரு லேஸ் மாதிரி கட்டி இருக்கு, ஒரு கயிறு கட்டி இருக்கு. அந்த கயிறை வச்சு நல்லா அவளை இருக்கிறான். இருக்கி இருக்கி இருக்கணும்னே அந்த கயிறு வந்து அவளுக்கு அப்படியே மூச்சு முட்டியாவ அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அந்த ராணி என்ன நினைச்சுக்கிறா, இவ செத்து போயிட்டான்னு நினைச்சுட்டு அந்த துணிமணிகள் இதெல்லாம் எடுத்துட்டு அவசரமா தன்னுடைய அரண்மனை திரும்பிடுறான். அப்ப ராத்திரி அந்த குள்ளர்கள் எல்லாம் வராங்க. வந்து பார்த்தா வாசல்ல ஸ்னோ ஒயிட் மயங்கி கிடக்கிறது தெரியுது. உடனே அவசரமா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த லேச வந்து ஒரு கத்திரிக்கோள் வச்சு வெட்டிடுறாங்க. உடனே அவளுக்கு வந்து அந்த நல்லா மூச்சு விட முடியுது ஸ்னோ ஒயிட்டால. இப்ப உடனே அவங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்துடுறான். எழுந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்களா அவ செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. எழுந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அவங்க சொல்றாங்க, இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா, எந்த காரணத்தை கொண்டு கதவை திறக்க கூடாது, நாங்க தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனோம் இல்லையா கதவை திறக்காதன்னு, நீ எதுக்காக கதவை திறந்த, அந்த ராணி வந்து இப்படிதான் உன தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா, அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னா அன்னைக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவளுக்கும் சாப்பாடு போட்டுட்டு அவங்க எல்லாம் படுத்துன்னு தூங்கிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போறது, கொஞ்ச நாள் போறோம்னா மறுபடியும் ஸ்னோ ஒயிட் வந்து அவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு நாளைக்கு இந்த ராணிக்கு மறுபடியும் ஒரு ஆசை வருது. இப்ப வந்து இப்ப கொஞ்ச நாளா அவ வந்து கண்ணாடியை கேக்குறதே இல்ல, இருந்தாலும் அவ செத்து போயிட்டா ஸ்னோ ஒயிட் அப்படின்னு. இருந்தாலும் இப்ப ஒரு ஆசை ராணிக்கு, இப்ப போய் நம்ம கண்ணாடியை கேட்டு பாப்போம், கண்ணாடி நிச்சயம் நம்மளதான் வந்து அழகுன்னு சொல்லு சொல்லிட்டு கண்ணாடிட்ட போய் கேக்குறா. உள்ளதே உள்ளபடி காட்டும் கண்ணாடி, அந்த உலகத்திலேயே யார் அழகு அப்படின்னு. கண்ணாடி சொல்றது, நீ நல்ல அழகுதான், நான் உன்னோட ஸ்னோ ஒயிட் தான் அழகு அப்படின்னு சொல்றது. உடனே அவளுக்கு கோபம் வந்துடுது, இவ்வளவு பண்ணினாலும் அவ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, மறுபடியும் என்ன பண்றா, வேற ஒரு வயசான கிழவி மாதிரி வேஷம் போட்டு ஒரு கூட நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிறான். அதுல ஒரு பழத்துல வந்து ஒரு பாதியில விஷம் கலந்துருக்கா, ஒரு பாதி நல்ல பாதி ஒரு பாதி விஷம் கலந்துட்டு அந்த ஆப்பிள மேலாக வச்சு ஸ்னோ ஒயிட்டுடைய வீட்டுக்கு போறான். போயிட்டு இது மாதிரி ஆப்பிள் வாங்கலையோ ஆப்பிள் ஆப்பிள் வாங்கலையோ ஆப்பிள் அந்த வீட்டுக்கிட்ட போய் போய் குரல் கொடுத்துட்டே இருக்கான். அப்போ ஸ்னோ ஒயிட்டுக்கு கொஞ்சம் அந்த ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அவ அந்த காட்டுக்கு நடுவுலயே இருக்கா இல்லையா, அதனால அவளுக்கு ஆப்பிள் சாப்பிட வசதி இல்லை, அதனால அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆப்பிள் சாப்பிடணும்னு. சரி, யாரோ குரல் கொடுக்குறாங்களே, யாரோ வயசான பாட்டியா இருக்காங்க, இவங்க நிச்சயம் ராணியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தானே திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க, எனக்கு ஜன்னல் வழியா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா திறந்து பாக்குறான். உடனே இந்த ராணி என்ன பண்றா, ஒரு வயசான பாட்டி வேஷத்துல இருக்கா இல்லையாவ, அவ அந்த தன்னுடைய கூடையை காமிச்சு, அம்மா நிறைய ஆப்பிள் பழங்கள் வச்சிருக்கேன், நல்ல இனிப்பா இருக்கு, எடுத்துக்கிறீங்களா ஒண்ணு அப்படின்னு கேக்குறான். நீங்க பணம் எல்லாம் கூட கொடுக்க வேண்டாம், எடுத்துங்க, எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துங்க அப்படின்னு. இருந்தாலும் ஸ்னோ ஒயிட் கொஞ்சம் பயமாவும் இருக்கு, இவ ஏதாவது வேஷம் போட்டுன்னு வந்திருக்காளோ, மறுபடியும் நம்மளை கொல்ல பாக்குறாளோ, அதனால வேண்டான்னு சொல்றான். அப்ப அந்த இவ ராணி என்ன பண்றா, நீ கவலைப்படாத, உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்ததுன்னா ஒரு ஆப்பிள பாதியா வெட்டி நான் உனக்கு முதல்ல சாப்பிட்டு காமிச்சு பாக்குறேன், அதுல ஒண்ணு கெடுதல் இல்ல, எனக்கு ஒண்ணு உடம்புக்கு ஒண்ணு ஆகலன்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல போர்ஷனை வெட்டி தான் எடுத்துன்னு அந்த விஷம் இருக்கிற போர்ஷனை ஸ்னோ ஒயிட்டு கொடுத்துட்றான். உடனே இவன் நல்ல போர்ஷனை அந்த ராணி சாப்பிடுறா, அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே ஸ்னோ ஒயிட்டும் நம்பி ஒரு துண்டு வாயில கடிக்கிறாளே, கடிச்சு அந்த வாயில அந்த துண்டு பட்ட உடனே அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறான். விழுந்துட்டோன்னா ராணி வந்து ஆஜிஜோ அவ்வளவுதான் உயிர் போயிடுதுன்னு சொல்லிட்டு அவ போயிடுறான், சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுறான். இந்த சாயந்தரம் நைட்டு வேலை முடிச்சு இந்த குள்ளர்கள்லாம் வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க ஸ்னோ ஒயிட் செத்து போயிடுறான்னு தெரிஞ்சிடுது அவங்களுக்கு. சரின்னா அவளை வந்து ஒரு அழகான கண்ணாடி பெட்டியில வச்சு அதுக்கு நிறைய பூ எல்லாம் போட்டு அவளை டெய்லி ஒரு தடவை அவளை பார்க்கணும், அவங்களுக்கு பார்த்தாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா அவளை விட்டு பிரியறதுக்கே அவங்களுக்கு மனசே வரல, அதனால அவளை தங்களோடைய ஒரு பெட்டியில வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. டெய்லி அவளோட அவளோட உயிரோட இருக்கிற மாதிரி நினைச்சவோட பேசுவாங்க, அவளோட பழகுவாங்க, அவளோட தன்னோட தங்களோடய வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆனா அந்த அந்த பெட்டி வந்து வீட்டுக்குள்ள வைக்க இடம் இல்லைங்கிறதுனால வாசல்ல தான் வச்சிருப்பாங்க அந்த பெட்டியை. ஒரு நாளைக்கு அந்த பக்கத்து ஊர் ராஜா இளவரசன் வந்து ஒரு குதிரையில அந்த பக்கமா வரான். வந்தவன் இந்த கண்ணாடி பெட்டி தானே, அதுக்குள்ள தெரியற ராஜாக்கு இந்த ஸ்னோ வைட்டை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவளோட அழகு வந்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அழகா நான் ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளவு அழகா இருக்கா அலைவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ளர்கள்ட்ட கேக்குறான், இந்த பெண்ணு யாரு, இந்த பொண்ணை எனக்கு குடுக்கறீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இவ்வளவு இவ மேல நாங்க ரொம்ப பிரியம் வச்சிருக்கோம், இவ்வளவு விட்டு நாங்க வந்து இவ்வளவு நாங்க குடுக்க மாட்டோம் யாருக்கும், இவ இல்லாம எங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றான், நான் உங்களுக்கு கேக்குறதெல்லாம் தரேன், உங்களுக்கு பணம் எல்லாம் தரேன், ராஜ்யம் வேணும்னாலும் தரேன், என்ன வேணும்னாலும் தரேன், இந்த பெண்ணை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த குள்ளர்கள் வந்து அவன் ரொம்ப வற்புறுத்தினோடனே, சரி பாவம் இவ்வளவு பிரியமா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. சரின்னு ராஜா வந்து தன்னோட ஆட்களை கூப்பிட்டு அந்த பெட்டியை கண்ணாடி பெட்டியை தூக்கின்னு வர சொல்றான். இவங்க அந்த கண்ணாடி பெட்டியை தூக்கின்னு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மரத்து மேல எதிச்சு அந்த கண்ணாடி பெட்டி போய் இடிச்சிடுறது இவங்களையும் அறியாம. இடிச்ச உடனே என்னாச்சு, அந்த பெட்டி வந்து அப்படியே சரியிறது, தலைகீழா சரியிறது. சரிஞ்ச உடனே அந்த இடிச்ச வேகத்துல அந்த ஸ்னோ ஒயிட் வாயில அந்த சின்ன துண்டு போச்சு இல்லையா, துண்டு போனோடனே அப்படியே விழுந்து செத்துடுறாளே கீழே, அந்த துண்டு வந்து கீழே விழுந்துடுறது, வாயிலிருந்து நழுவி விழுந்துடுறது, தெரிச்சு விழுந்துடுறது. விழுந்த உடனே அது விழுந்த உடனே ஸ்னோ ஒயிட் வந்து உயிரோட எழுந்துன்றா. அந்த துண்டு உள்ளுக்குள்ள போய் அந்த விஷத்துலதான் அவ செத்து போயிருக்கா. அந்த துண்டு வெளியில வந்து விழுந்த உடனே அவளோட மயக்க நீங்க அவ எழுந்துடுறா. எழுந்த உடனே அந்த குள்ளர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆஹா மறுபடியும் இவ எழுந்துட்டாளே அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தா அவ சாகல, அவ ஏதோ ஒரு மயக்கத்துலதான் இருந்திருக்கா. இப்ப அந்த துண்டு வெளியில வந்த உடனே அவ எழுந்துடுறான். எழுந்த உடனே ராஜகுமாரனுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த குள்ளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த ராஜகுமாரன் என்ன பண்றான், சரி இவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை தன்னோட கூட்டின்னு போயிட்டு அந்த ஏழு குள்ளர்களையும் தன்னோடய தன்னோட அரண்மனை கூட்டின்னு போயிடுறான். நீங்களும் இவளோடயே இந்த அரண்மனையிலேயே நீங்க இருக்கலாம், இவளை பார்த்துட்டு இவளோட பழகின்னு இருக்கலாம், ஏன்னா அவங்களால ஸ்னோ விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால ஏழு குள்ளர்கள் அந்த பெண்ணு எல்லாரையும் கூட்டின்னு அந்த ராஜகுமாரன் தன்னோட அரண்மனைக்கு போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கான். இப்போ இந்த ராணி என்ன பண்றா, இப்ப என்ன நினைக்கிறா, சரி இப்ப இனி நமக்கு யாருமே தொந்தரவு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றா, போய் கண்ணாடி கிட்ட கேக்குறா. மாய கண்ணாடியே உலகத்திலே யார் அழகுன்னு, கண்ணாடி சொல்றது நீ நல்ல அழகுதான், ஆனா உன்னோட ஸ்னோ ஒயிட் அழகு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப இப்போ வெறுப்பாயிடுறது, என்னடா அது எவ்வளவு பண்ணினாலும் இந்த ஸ்னோ ஒயிட்ட நம்மளால கொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுறா. அப்ப அந்த கண்ணாடி சொல்றது, இனி உன்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவளை வந்து ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணிட்டு அவளை தன்னுடைய ராஜ்யத்துக்கு கூட்டின்னு போயிட்டான், அதனால அவளை உன்னால இனிமே அவள்கிட்ட போகவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவ ரொம்ப வெறுத்து போய் அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடச்சுடுறா, சுக்கல் சுக்கலா உடச்சுடுறா. உடச்சிட்டு அதுல இருந்து வருத்தமா இருக்கா. சரி அதுக்குல இருந்து அவ யாருகிட்டையும் தன்னோட முகத்தை பாக்குறதும் இல்ல, அந்த கண்ணாடியும் உடச்சாச்சு, தன்னோட முகத்தை பத்தி அவ கவலைப்படுறதே இல்ல, அவ பாட்டுக்கு மற்ற வேலைகளை பார்த்துட்டு தன்னோட பெண்களோட நிம்மதியா இருக்கா.